الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وامامنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على نبينا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه ايات بينات مقام ابراهيم ومن دخله كان امنا إلى آخر الآية آمنت بالله صدق الله العظيم وقال نبينا المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم من بنى لله بيتا في الأرض بنى الله له بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாலனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாவின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, சலாத்தன்னும் கருணையும் சலாமன்னும் வீடேற்றமும் எங்கள் தலைவர், எம் உயிரிலும் மேலானவர், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள் தபுஅ தாபிஈன்கள், முஜித்தஹிதான இமாம்கள், மஷாயிஹ்மார்கள், நல்லவர்கள், சீதவிகள், நாம் மௌத்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் துவாவுக்காக கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை மக்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால், அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜும்ஆவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற மூமிங்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்வா செய்து வாழுமாறும், நன்மையான விடயங்களிலே போட்டி போட்டுக்கொண்டு முந்துமாறும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களிலே வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவறுந்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். பேரன்பு மிக்க முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் மேலே ஓதிய குர்ஆனுடைய வசனம் இன்ன அவ்வல பைத்தியம் உதய லின்னாசி லல்லதி பிபக்க, இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக, படைத்தவனை நீங்கள் தியானம் செய்வதற்காக, அவனுக்கு நீங்கள் ருக்கு சுஜூது செய்வதற்காக, அவனது வல்லமைகளை எடுத்து பேசுவதற்கு கேட்பதற்காக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான ஒரு தலம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலங்களாகும். இப்படி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதலாவது தலம், முதலாவது மஸ்ஜிது, முதலாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான தலம் புனிதமான மக்காவில் இருக்கக்கூடிய பைத்துல்லா என்கிற கபா ஆலயம் என்று அல்லாஹ் மேலே ஓதிய குர்ஆனுடைய வசனத்திலே நமக்கு எடுத்து சொல்கிறான். தொடர்ந்து ரப்பு சொல்லும் பொழுது பீஹி ஆயாத்தும் பையினாத்தும், அந்த பைத்துல்லாவிலே, அந்த புனிதமான அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே
நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதிலே குறிப்பாக மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தலம் இருக்கிறது, அவருடைய கால்பாதம் பட்ட ஒரு கற்பாறை இருக்கிறது. அந்த கற்பாறைக்கு பின்னால் தான் நாம் தவாபுடைய இரண்டு ரக்காத்துகள் சுன்னத்துகள் தொழுவது ரொம்ப ஏற்றம் என்பதை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி பள்ளிவாசலுடைய சிறப்பையும் அதில் இருக்கக்கூடிய மகிமைகளையும் கண்ணியங்களையும் முதல் ஆலயமான புனிதமான காபாவை மையமாக வைத்து அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக நான் சொன்ன எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பொன்மொழி, ஒரு ஹதீஸ், இந்த பூமிக்கு மேலால் தனக்கு இயலுமான அளவுக்கு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கு உதவி செய்தார். தன்னால் முடியுமான அளவுக்கு அவருடைய முயற்சி நடந்தது. தான் கஷ்டப்பட்டு சேர்த்த தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய வியர்வையை சிந்தி, தன்னுடைய நெற்றி வியர்வையை சிந்தி, தன்னுடைய கால நேரத்தை செலவழித்து, தன்னுடைய ஆற்றலை செலவழித்து, தன்னால் எது உபகாரம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த அடியான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவினார். முழு செலவையும் அவர் ஏற்படுத்தி அவர் கட்டினாலும் சரிதான், அல்லது சிலவின் ஒரு பகுதிக்குள் அவர் உள்வாங்கப்பட்டாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய மாளிகையை ஒரு மனிதன் அமைத்து விட்டாராக இருந்தால் நாளைய கியாமத்து நாளையில் அல்லாஹ் சுவர்க்கத்திலே அந்த அடியானுக்கு ஒரு மாளிகை அமைக்கிறான் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனமும் இந்த சொல்லப்பட்ட ஹதீஸையும் கருவாக வைத்து மஸ்ஜிதுகள் என்றால் என்ன, அந்த மஸ்ஜிதுகளுடைய பங்களிப்புகள் என்ன, அந்த மஸ்ஜிதுக்கு உபகாரம் செய்வதனால் மக்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, நமது இலங்கை தாய் நாட்டிலே மஸ்ஜிதுகள் கட்டப்பட்ட வரலாறுகள் எப்படி இருக்கிறது என்ற முக்கியமான குறிப்புகளை இன்றைய ஹுத்பாவிலே நாம் படித்துக் கொள்வோம். முதலாவது மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்குள் ஒருவனாக இருந்து சில விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சொல்லுவார்கள், மீனுக்கு தண்ணி தேவை, மீன் வாழணும்னு சொன்னா அதுக்கு தண்ணி தேவை. அது தண்ணி இல்லாம தண்ணில எப்படி மீன் வாழ்றது, அந்த தண்ணி மீனுக்கு எப்படி அவசியமோ அது போல முஸ்லீம்களான நமக்கு மஸ்ஜித் அவசியம். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தலங்களை நோக்கித்தான் நாம் நம்முடைய இல்லறங்களை, நம்முடைய வீடுவாசல்களை அமைக்கிறோம். ஒரு இடத்திலே நாம் பள்ளிவாசல் இருக்குமாக இருந்தால் பயப்படமாக அந்த இடத்திலே வந்து நாம் குடியேறுகிறோம். ஏன், பள்ளிவாசல் இருக்கிறது, பாங்கு சத்தம் கேட்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். நிச்சயமாக முஸ்லீம்கள் தன்னுடைய கேந்திர ஸ்தலமாக பாவிப்பது மஸ்ஜிதை தான். மஸ்ஜிதுகளை மையமாக வைத்துதான் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய இல்லற வாழ்வையே, நாம் இருக்கும் தலங்களையே நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். சிலவங்க பார்ப்பாங்க, சிலவங்க கேட்பாங்க, எங்கப்பா நீ வாங்கிக்கிற வீடு, இந்த இடத்துல வாங்கிக்கிற, அப்ப காட்டுக்குள்ள வாங்கிக்கிறிய, பள்ளிவாசல் இல்லையப்பா, இந்த பள்ளிக்கு தான் போகணும், அந்த பள்ளிக்கு தான் போகணும் அப்படி சொல்லி எப்பப்போ போவா என்பது யாருக்கு தெரியும். மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னைய காலத்திலே நாம் எடுத்து பார்ப்போம், ஏறத்தால ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முந்தி இலங்கை நாட்டுடைய வரலாறு, அது பல வருஷம் உள்ள நீண்ட நீண்ட வரலாறு, நூற்றுக்கணக்கான வரலாறுகளை இந்த இலங்கை தாய்மண் மஸ்ஜிதுகள் ரீதியாக படைத்திருக்கிறது. ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள கால நிலைகளை நாம் எடுத்து பார்த்தால், நம்முடைய பாட்டன்மார்களுடைய காலத்திலே நாங்கள் அது காலமாக எடுத்துக் கொள்ளலாம், நம்முடைய தகப்பன் சிறுவராய் இருந்திருப்பார், நம்முடைய அப்பாவுடைய காலமாக இருக்கலாம். அந்த காலத்திலே மஸ்ஜிதுகளுடைய பங்களிப்பு இலங்கை தாய் நாட்டிலே நம்முடைய மூதாதைகள், நம்முடைய மூத்த மனிதர்கள், அல்லாஹ் அவர்களுடைய மன்னரைகளை எல்லாம் மனமாக்கி வைப்பானாக, மஸ்ஜிதுகளை தேவையான இடங்களிலே அமைத்தார்கள். இலங்கை தாய் நாட்டை பொறுத்த மட்டில மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாங்க நீங்க ஒரு பேச்சஸ்கானிய வாங்குறதுக்கே நாங்க படுற பாடு இல்லையா, எவ்வளவு நாங்க முயற்சிகள் செய்ய வேண்டியாயிருக்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க, மஸ்ஜிதுகளை அமைத்தார்கள். அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுகள் பாலாகிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களையே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள், வக்ஃபு பண்ணினார்கள். அவைகள் மூலமாக திரட்டப்படுகின்ற வருமானங்கள் மூலமாகத்தானே இன்று மஸ்ஜிதுகள் அதிகமாக பராமரிக்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்க, வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க சின்னோரு வசூல் செய்யறோம், ஆனா அது எந்த மூலைக்கு போதும் மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இன்று இலங்கையில் இருக்கிறது பத்து பள்ளிவாசல்களை பராமரிப்பதற்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வருமானங்கள் வருகிறது. அதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால், அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தூர சிந்தனையோடு என்ன செய்தார்கள், மஸ்ஜிதுகளை அமைத்தார்கள். அந்த மஸ்ஜிதுகளுக்கு வருமானங்களை திரட்டிக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள். அந்த மனோநிலை இன்றைய காலத்திலே கிடையவே கிடையாது இல்லையா. இப்பெல்லாம் ஆசை எல்லாருக்கும் பெருகிட்டு. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மனிதர் இருந்தார், அவர்கிட்ட நிறைய சொத்து இருந்துச்சு, அவருக்கு வாரிசு கிடையாது, அவருக்கு வாரிசு கிடையாது. அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொன்னாரு, ஒரு கிரவுண்ட சொல்லி, ஒரு பிட்டணிய சொல்லி, இந்த கிரவுண்டுக்கு நீங்க வாங்க, என் சொத்தை எல்லாம் தானம் செய்ய போறேன், எல்லாருக்கும் பங்கிட்டு வர போறேன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சு கொண்டு, நான் முந்தி நீ முந்தி, அவர் தாரத்துல சொத்தல நான் முதலாவது வாங்கி கொள்ளணும் அப்படி சொல்லி சில பேர் ரெண்டு நாளைக்கு முந்தையே வந்து கூடாரம் அடிச்சு உட்கார்ந்து கொண்டானுவள். அவருடைய சொத்தெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி அடிச்சு புடிச்சு கொண்டு எல்லாரும் நினைச்சா பெரிய ரகலையா நடக்குது. இந்த பெரியவர் வந்தார், சொத்துக்காரர் வந்தார். அது ஒருத்தர் கேட்டாரு, ஊரெல்லாம் வந்தீங்க ஏன் இது கேள்விப்பட்டு, பக்கத்து வீட்டுக்காரனோலும் அவனோட வந்து இருக்கிறானோல், அடுத்த ஊருக்காரனோலும் வந்து இருக்கிறானோல், எல்லாருக்கும் நீங்க கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட சொத்து இருக்குதா அப்படி கேட்டதுமே அவர் கேட்டாரு, அவர் சொன்னாரு, நிச்சயமாக நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாருக்கும் சரிக்கு சமனா கொடுக்க முடியுமா? அவர் சொன்னார், சரிக்கு சமனா கொடுக்கறது வேற, ஆனா எல்லாருக்கும் என்னால கொடுக்க முடியும், ஆனா நீங்க இப்படி அடிச்சு புடிச்சு கொண்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது. நீங்கெல்லாம் வரிசையில நெல்லுங்க பார்க்கலாம், எப்படி நீங்கெல்லாம் போலியில நெல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொன்ன உடனே சுபஹானல்லாஹ், நான் முந்தி நீ முந்தி அடிச்சு கொண்டவன் எல்லாம் முன்சப்புக்கு வாரத்துக்கு அது பெரிய பெரிய யுத்தமா நடக்குது. ஒரு மாதிரி போலியில நின்றாச்சு, ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போலி நீக்கிட்டு வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து பொருளை தூரம் இருக்குமே இல்லையா. அப்ப 3 கிலோமீட்டர் தூரத்துல போலி நிக்கிது. இப்ப இவர் பெரியார் சொல்றாரு, பங்குடப்புற சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் போலி நினைக்கிறீங்க, ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க அடிச்சு புடிச்சு கொண்டு முன்னுக்கு வந்தாலும் இப்ப நான் கொடுக்கிற பங்கு எப்படி தெரியுமா, முதலாவது இருக்கிறவனுக்கு 1 ரூபா கொடுப்பேன், வரிசையில இருக்கிறான முதலாவதுக்கிறான் அவனுக்கு 1 ரூபா கொடுப்பேன், 2வது நிக்கிறவனுக்கு 2 ரூபா கொடுப்பேன், 3வது நிக்கிறவனுக்கு 3 ரூபா கொடுப்பேன், 10வது நிக்கிறவனுக்கு 10 ரூபா கிடைக்கும், 100வது இருக்கிறவனுக்கு 100 ரூபா கிடைக்கும், லட்சக்கணக்கில் இருக்கிறவனுக்கு 1 லட்சம் கிடைக்கும் அப்படி சொன்னதுதான் தாமதம். முன்னுக்கு நின்றானே அவன் அப்படியே குனிஞ்சி காணாமல் போய்விட்டான் சரியா. 2வது நின்றான், அவன் சத்தமோடு யாரப்ப என்ன தள்ளி விட்டது அப்படி சொல்லி அவனே பேசிக்கொண்டு கீழே வந்துட்டான். 3வது பையன் அவன் ஹல்கெல்லாம் அடைச்சி அவனும் என்ன செஞ்சுட்டான், வெளியே வந்துட்டான். இந்த 3 பேரை சேர்ந்து, மச்சான் நாம 2 பேரும் 3 பேரும் திருவில் ஒன்று பிடிச்சி பொருளைக்கே போக வேண்டாம், என்ன அங்கதான் போலி, நீ கடைசி போலி அங்க போய் நின்று கொள்வோம் அப்படின்னு சொன்னான். ஏன் தெரியுமா, இந்த கடைசியா நிக்கிறவனுக்கு தானே கணக்கு கூட, முந்தி அடிச்சு கொண்டு வந்து பார்த்தா 1 ரூபா தான் கிடைக்குது, ஆனா பிந்திக்கிறவனுக்கு தான் 1 லட்சம் கிடைக்குது, அதனால திணிக்கல பைத்துருவோம் அப்படி சொல்லி 4 நாளைக்கு முந்தி கூடார மணிக்கு வந்து உட்கார்ந்து கொண்டவன் என்ன நடந்துச்சு, இவர் சொன்ன சொத்துல எல்லாரும் திருவில பிடிச்சு பின்ன போக போகலாம் எல்லாரும். அந்த மாதிரி ஆசைகள் பெருகி விட்டது இன்றைய காலத்துல. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைங்க, பள்ளிவாசல்களை கட்டி அவைகளுக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களையே பராமரிக்க தன்னுடைய சொத்துக்களை தானம் செய்தார்கள். ஆனா இப்படி எல்லாம் இல்ல, பள்ளி பக்கத்திலேயே 10 கடை கட்டுறாரு, 10 கடையை கட்டி அதுல 1 கடை மஸ்ஜிதுக்கு கொடுப்போம்னு சொல்லி மனசு வராது, 10 இவனே விழுங்குறான், 10 இவனே விழுங்கி பாருங்க சுபஹானல்லாஹ். அவர் சொல்லுவாரு, 10 கடையும் கொடுத்துட்டு சொல்லுவாரு, எங்க கடையில நாங்க இஸ்திஞ்சா காம்பரெல்லாம் வச்சில்ல, ஒன்றுக்கு ரெண்டுக்கு தேவைப்பட்ட பள்ளி பக்கத்துல தான் இருக்குது, பள்ளி பக்கத்துல தான் இருக்குது, அங்க உள்ள இஸ்திஞ்சா காம்பரா யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அப்ப பள்ளி வாசல்ல தண்ணி பில்லா நீக்கால லட்சம் கட்டுவாரு. மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்திப்போம். மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே நாம் நினைச்சுகிறோம் கடை தொகுதிகளை மார்க்கெட்டுகளை கட்டினாலும் கூட அவைகளை நாம் மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வருகிறது, சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், நான் சிந்திப்பதற்காகத்தான் இந்த விடயத்தை சொல்கிறேன். ஆசை பெருகிவிட்டது இன்றைய காலத்தில் இல்லையா, மக்களுக்கு இன்று பேராசை பெருகிவிட்டதோ தெரியாது, இன்று மனிதனுடைய நிலைமைகள் அப்படித்தான் மாறியிருக்கிறது. ஆகவே முன்னைய காலத்தில் உள்ள கால நிலைகள் வித்தியாசமானது, இறையச்சம் உள்ள தலங்களாக மஸ்ஜிதுகள் அன்றெல்லாம் காண்பிக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள் ஒரு முஸ்லிம்களுடைய கேந்திர ஸ்தலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீதவிகளே, ஒரு மஸ்ஜிதுக்கு யாராய் ஒருவர், யாரோ ஒரு அந்நியவன் ஒரு கல்லறிந்து விட்டானாக இருந்தால் நாமெல்லாம் கொதிக்கிறோம். ஏன், எதற்காக வேண்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஈமானிய உணர்வு அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளதாகத்தான் இருக்கும், மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவனாக இருப்பான். அவனுடைய அந்த உள்ளம் எந்நேரமும் மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிது, பள்ளிவாசல் பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு போவது அவனுக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கும், பள்ளிவாசலை தரிப்பது தரித்திருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மஸ்ஜிதை விட்டு எப்ப வெளியேறி விட்டாலும் மீண்டும் எப்பொழுது பள்ளிவாசலுக்கு வருவோம் என்கிற எண்ணத்தில் தான் அவனுடைய நிலைப்பாடு அமையும். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுபசோபனம் சொன்னாங்க தெரியுமா? நாளைய கியாமத்து நாளையில நிழலே இல்லாத அன்றைய நாளையில, நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை ஏழு கூட்டம் பெறும் தல்லவா, ஏழு தரப்பினர்கள் அல்லாஹ்வுடைய அரசை நிழலை பெறுவார்கள். அதுல ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்று சொன்னார்கள் மூமிங்களே. ஆகவே மஸ்ஜிதோடு நாம் தொடர்புள்ள மக்களாக மாறிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரிந்து விடுமாக இருந்தால் அதிலே நம்முடைய பங்களிப்பு அதிலே உள்வாங்கப்பட வேண்டும். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்தின் நன்மைகளும் எனது உம்மத்தின் தீமைகளும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. எனது நன்மைகளும் எனது உம்மத்தின் நன்மைகளும் எனது சமூகம் செய்கிற நன்மையான கர்மங்களையும் எனது உம்மத்தினர்கள் செய்கிற பாவமான செயல்களுடைய விபரீதங்களையும் எனக்கு எடுத்து காட்டப்படும் சமயத்தில், அவங்க செஞ்ச நன்மையான கர்மத்தில என் உம்மத்து செய்கின்ற நன்மையான கர்மத்திலே ரொம்ப ரொம்ப உயர்ந்த ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு செயலாக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது தெரியுமா? மஸ்ஜிதிலே உள்ள ஒரு நஜீஸை ஒரு மனிதன் அப்புறப்படுத்தினானே அந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மையை தான் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த நன்மையாக எடுத்து காட்டிவிட்டான். பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு அசிங்கப்படுத்துகிற மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகின்ற ஏதாவது ஒன்று இருக்குது, அதை தன்னுடைய முயற்சியினால் அதை அப்புறப்படுத்தினானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நன்மையை தான் அல்லாஹ் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு உயர்ந்த நன்மையாக அல்லாஹ் எடுத்து காண்பித்தான். இதே போல இந்த உம்மத்து செய்கிற பாவமான தீய கருமங்கள்ல ரொம்ப கெடுதியான ஒரு செயலாக எனக்கு எடுத்து காட்டப்பட்ட செயல் எது தெரியுமா? மஸ்ஜிதை அதாவது அசிங்கப்படுத்துவது, மஸ்ஜிதை கேவலப்படுத்துவது, மஸ்ஜிதை என்ன செய்கிறது, அதை அங்கலாய்ப்பது, அதை அசிங்கம் பண்ணுவது, அதை என்னுடைய உம்மத்து செய்கிற செயல்பாடுகளிலே கெட்ட செயலாக அல்லாஹ் எனக்கு எடுத்து காண்பித்தான். மஸ்ஜிதோடு போட்டி போட்டவர்கள் யாரும் நல்லதாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. நல்லவர்களே சீதவிகளே, இன்று நம்ம நாட்டில இன்று சில அந்நிய சக்திகள், எல்லாரும் அப்படி கிடையாது, நல்லவர்களே சீதவிகளே எல்லாரும் அப்படி கிடையாது, ஒன்று ரெண்டு சில பிரச்சனைகள் அரசாணம் செய்யும். அப்போ அந்த மாதிரி சில இனவாதிகள் மதவாதிகளுடைய செயல்பாடுகள் மஸ்ஜிதுகள் ரீதியாக நாம் அவதானிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவருடைய கருத்துகள் மீடியாக்கள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கிறீர்கள் படிக்கிறீர்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இன்று ஆயுத களஞ்சியங்களாம், அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இல்லையா, பள்ளிவாசல்ல தான் நாங்கள்லாம் ஆயுதம் செய்தமா, இங்க வந்து பார்த்த ஆயுதமா இருக்குது, இருக்கிற தும்பு தறிக்கே ஒழுங்கான தும்பு இல்லைட்டா, இருக்கிற தும்பு தறிக்கே ஒழுங்கான தும்பு இல்ல, அவர் சொல்றது வந்து பள்ளியில நாங்கள் ஆயுதம் செய்தோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பார்த்தா இருக்கிற இஸ்திஞ்சா காபருக்கு ஒழுங்கான ஒரு சொய்பொரும் இல்ல, இப்படி எல்லாம் இருக்கிற ஹாலாத்து நம்மட ஹாலாத்து. எனவே நல்லவர்களே சீதவிகள், அவர்கள் வெளியிலிருந்து எதையும் சொல்லிக் கொண்டு போகட்டும், ஆனா மஸ்ஜிதோடு போட்டி போட்டவர்கள் யாரும் சரித்திரம் வாழ்ந்த நல்லதாக வாழ்ந்த வரலாறுகளே. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்றை உங்களுக்கு தொட்டி காட்டுகிறேன். நீங்கெல்லாம் படித்த விடயம் இந்தியாவுடைய தகர்க்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் பாபரி மஸ்ஜிது. பாபரி பள்ளிவாசலை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லவா? இந்த பாபரி மஸ்ஜிது அது தகர்க்கப்பட்டாலும் கூட அதன் மூலமாக எத்தனையோ உன்னதமான விடயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறான். தன்னுடைய மஸ்ஜிது அது தகர்க்கப்பட்டாலும் கூட தகர்த்தவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டி அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த தீனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறான். மூமிங்களே நல்லவர்களே சீதவிகளை, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல மூணு எழுத்து ஒரு கண்டாயம் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, அது எந்த நேரம் விஷ கருத்துக்களையே கட்டி கொண்டே இருக்கிறார்கள். இது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அமைப்பு தான் சிவசேனை என்கிற அமைப்பாளர்கள். சிவசேனை என்கிற அது ஒரு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் விரோதமான ஒரு அமைப்பு. அந்த சிவசேனை என்ற அமைப்பை சார்ந்த இரண்டு சிங்மார்கள், இரண்டு சீக்கியர்கள், அவர்களுடைய தலைமையின் கீழ் தாங்க புரட்சி நடந்தது. பாபரி மஸ்ஜிதை உடைப்பதற்காக அந்த புரட்சி அந்த அமைப்பின் மூலமாக வந்தது. அந்த இரண்டு சீக்கியர்கள் என்ன செய்தார்கள், ரெண்டு வாலிபர்கள் அன்றைய காலம், கடந்த காலம் அந்த சொல்லு தொட்டு காட்டுகிறேன், அந்த ரெண்டு வாலிபருடைய தலைமையில் அந்த மஸ்ஜிதை பாபரி மஸ்ஜிதை தகர்த்தார்கள், உடைத்தார்கள். அப்படி உடைக்கும் பொழுது நடந்த வரலாறு, அந்த பாபரி மஸ்ஜிதிலே உயர்ந்த ஒரு கோபுரம் ஒன்று இருந்துச்சு, ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மனாரா மாதிரி ஒரு கோபுரம். அந்த கோபுரத்திலே ஒரு பெரிய வட்ட வடிவமான ஒரு கல் இருந்துச்சு, ஒரு பாறாங்கல் ஒன்று இருந்துச்சு, பழங்காலத்து மனாராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல். அந்த பாறாங்கல்லை இரண்டு இந்த சீக்கியர்களும் என்ன செய்தார்கள், தகர்த்தார்கள். தகர்த்து அந்த பாறாங்கல்லை சுமந்து கொண்டு வந்து அவருடைய ஊரான, அவருடைய கிராமமான, அவருடைய நகரமான பாணிப்பட்டு, பாணிப்பட்டு என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய ஊரிலே அந்த பாறாங்கல்லை கொண்டு வந்து போட்டு பாபரி மஸ்ஜிதுடைய அந்த பாரம்பரிய ஒரு பாரம்பரியமான ஒரு பாறாங்கல், அந்த பாறாங்கல்லை கொண்டு வந்து அந்த பாணிப்பட்டு என்று சொல்லப்படுகின்ற ஊர்ல மக்கள் நிறைய வந்து தொழுகின்ற ஒரு ஜும்மா பள்ளி வாசல், ஜும்மா பள்ளி வாசலுக்கு முன்னால கொண்டு வந்த அந்த பாறாங்கல்லை போட்டு அந்த ரெண்டு வாலிபர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா, நவுது பில்லாஹி மின்ஹா, தன்னுடைய கீழாடையை, தன்னுடைய கீழாடையை பணித்து, அப்படி என்ன கழுத்தான், அதை பணித்து நிர்வாண கோலத்தில் நின்ற நிலையில் அந்த பாறாங்கல்லுக்கு மேலால் சிறுநீர் கழித்தார்கள் அந்த ரெண்டு வாலிபர்களும், முஸ்லீம்களை இன்னும் இன்னும் ஆத்திரமூட்டணும் என்பதற்காக வேண்டி. ஆனா முஸ்லீம்கள் யாரும் ஆவேசப்படவில்லை. இந்த காலத்துல நாயகத்திட்ட கடிதத்தை கொடுத்து அல்லாஹ்க்கு அனுப்புங்க சொன்னீங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, அப்படி சொன்னா இங்க இஸ்லாமிய சமூகம், அதுல வாலிப சமூக கொதித்தெலும்பும். அப்ப கொதித்தெலும்புனா இதுதான் சந்தர்ப்பம் அவர்களுடைய அந்த சாகசத்தை நடாத்தி கொள்ளலாம் என்றார். ஆனால் அல்லாஹ் என்னுடைய எங்களுடைய வாலிப சமூகத்துக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அந்த வாலிப சமூகம் பொறுமையை கொண்டு கடவாளம் இடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கடிவாளம் இடப்பட்டிருக்கிறது. பொறுமையை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம் என்று நம்முடைய உலமாக்கள், நம்முடைய அறிஞர்கள் நம்முடைய வாலிப சமூகத்தை கட்டி போட்ட காரணமோ தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை கண்ணியப்படுத்தட்டும். ஆகவே இந்த இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்த என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த அக்கிரமம், அந்த ரெண்டு வாலிபர்களும் என்ன செய்தார்கள், அந்த பாறாங்கல்லிலே சிறுநீர் கழித்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ரோட்ல போற அவனுக்கு கால் பிடிக்கிறவன், கை பிடிக்கிறவன் இருக்கிறான் இல்லையா, கடன் எடுத்தாச்சு, அஞ்சு வருஷம் ஆகிட்டு, கடன் எடுக்கிற பொழுது நெலிஞ்சி சுழிஞ்சி வாங்குவான் சரியா, கடன்லாம் வாங்கினபோது அவன் நிமிந்திருப்பான், கடன் கொடுத்தவன் அவன் குனிஞ்சு மெனிஞ்சிருப்பான் சரியா, அந்த கடன் அப்படிதான் கேட்பான், கடன் ஒண்ணிக்கிறே அதை தான் வண்டாடு கேட்கமாட்டான், அந்த கடன் ஒண்ணிக்கிறே அப்படின்னு சொல்லுவான், இந்த கடன் வாங்கின சொல்லுவான், நான் தராமே ஆயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவான், தராமே ஆயிக்க போறேன் இப்படிதான் அஞ்சு வருஷம் சொல்றான், அஞ்சு வருஷமும் இப்படித்தான் சொல்லுவான், தராமையா இருக்க போற, தராமைக்க போட்டுதான் உன்னை கேட்கிறான் அவன் பாவி அப்படி இருக்கிற பக்கத்தில் உள்ள சொல்லுவான், போய் போய் இவன்ட்டு நீ கடன் வாங்கினே அப்படின்னு சொல்லுவான் அவனை பார்த்த உடனே, இனி ஹயாத்துல இந்த கடனை ரிட்டர்ன் வாங்க முடியாது, இந்த பக்கத்தில் உள்ளவனுக்கு ஜாதரா கொடுப்பான், இவன்ட்டு போய் வாங்கினா எந்த நாள் உன்னைய போட்டு அழட்டி கொண்டே இருப்பானே அப்படி சொன்ன உடனே போச்சு. இந்த மாதிரி இந்த பாவா கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு, வேலைவெட்டில்லாதவர் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் இவன் இந்த ரெண்டு வாலிபர்களுக்கும் இந்த வேலைவெட்டில்லாத சில பசங்கள் சுத்தி கொண்டிருப்பானோ, அவனோட கூப்பிட்டு சொன்னா அட இதுக்கு மேலால சிறுநீர் கழிங்கடா அப்படி சொன்ன உடனே வந்தவன் போனவன் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும், மஸ்ஜிதை கேவலப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய சின்னத்தை கேவலப்படுத்தணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். அப்படி செய்தார்கள், செய்து முடிந்து விட்டது, மாலை நேரமாகிவிட்டது. ரப்புல் ஆலமீனுடைய சோதனையை பாருங்க, அந்த ரெண்டு சீக்கியர்களும் தன்னுடைய வீட்டுக்கு போகிறார்கள், வீட்டுல போய் இரவு தூங்குகிறார்கள், காலை கண் விழிக்கணும் அல்லவா, காலை கண் விழிக்கிறார்கள், எந்த கோலத்தில் தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இருவரும் பைத்தியம் பிடித்த நிலையிலே, அந்த ரெண்டு சீக்கியர்களும் பைத்தியம் பிடித்த நிலையிலே அவர்கள் கண் விழிக்கிறார்கள். பைத்தியம் சொன்னா வைத்தியம் இல்லாத பைத்தியம், வைத்தியம் இல்லாத பைத்தியம். அந்த ரெண்டு வாலிபர்களும் அவர்கள் கீழாடையை தான் பணித்து சிறுநீர் கழித்தார்கள் நிர்வாண கோலத்திலிருந்து. ஆனா அல்லாஹ் கொடுத்த சோதனை தெரியுமா, உடம்புல ஒரு ஒட்டு துண்டி கூட வைக்கிறார், உடம்புல எந்த துணியும் போடுறதில்லை, எல்லாத்தையும் கிழிச்சிட்டு நிர்வாண கோலத்துலதான் அந்த வாலிபர்கள், அதான் அவர்களுக்கு உள்ள அந்த பைத்திய நிலை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், கோணி மாதிரி ஒன்றை போத்தி சுத்தி சுத்தி வைத்தார்கள், அதை கூட கடித்து கிழித்து நிர்வாண கோலத்திலே அங்கோகோலமான நிலைக்கு அந்த ரெண்டு வாலிபருடைய நிலை மாறிவிட்டது. குடும்பங்கள் எல்லாம் கிட்ட நெருங்கும் பொழுது காம வெறி பிடித்து, காம அசுர வேகத்திலே, அசுர அதாவது வேகத்திலே அந்த வந்தவர்களை எல்லாம் அவர்கள் காவப்பாக்குறார்கள். பெற்றவளை கூட தெரியவில்லை. பெற்றவள் யார்? தன்னை பெற்றது யார், தான் பெற்றது யார், தன்னை பெற்றது யார், தான் பெற்றது யார் என்பது கூட தெரியாத நிலையில காம உணர்வு பெருகி தாயும் தெரியாது, சேயும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது, ஆணும் தெரியாது, பெண்ணும் தெரியாது, எல்லோரோடும் காம உணர்ச்சியில ஈடுபடுவதற்காக வேண்டி அந்த ரெண்டு வாலிபருடைய நிலை மாறியது. சுபஹான் அல்லாஹு அலீ. உடனே என்ன செய்தார்கள்? இந்த பிள்ளைகளை, இந்த ரெண்டு வாலிபர்களை ஊர்ல வச்சா பிரச்சனை சொல்லி பெரிய மரத்துல கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? வரைந்து கட்டி வைத்தார்கள். நடந்த வரலாறு. பெரிய மரத்துல கொண்டு வந்து கட்டி வரைந்து என்ன செய்தார்? கட்டி வைத்தார்கள். கால கட்டி, கைய கட்டி, இடுப்ப கட்டி. என்ன சும்மா விட்டா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காம வெறி பிடித்து கண்டவர்களை எல்லாம் சின்ன பார்க்கிறான். அதனால என்ன செய்கிறார்கள்? வைத்து அதுக்கு மேலால அவர்கள் ஒரு கோணியை வைத்து அவர்கள் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி இழுத்து வரைந்து கட்டி வைத்தார்கள். டில்லியில் இருந்து அந்த இருவருக்கும் வைத்தியம் செய்வதற்காக வேண்டி வைத்தியர்களை அந்த பெற்றோர்கள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வந்து அந்த வைத்தியர்கள் அந்த ரெண்டு சிறு அந்த வாலிபர்களை பரிசோதனை செய்துவிட்டு அவர்கள் சொன்ன முடிவு ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் சொன்ன முடிவு, இந்த பிள்ளைகளுக்கு பைத்தியம் வந்து 10 வருஷத்துக்கு மேல, இந்த பிள்ளைகளுக்கு பைத்தியம் முத்தி 10 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது. அதனால இந்த 10 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அந்த வைத்தியர்கள் கேட்க அந்த பெற்றவர்கள் அசந்து போனார்கள். 10 வருஷமா அந்த பிள்ளைகளுக்கு பைத்தியம் வந்து இல்லையே இல்லையே, இது இப்ப சொற்ப நாளையில தான் இவர்களுக்கு இந்த நிலை வந்தது. இல்லை இல்லை, ஒரு 10 வருஷமா ஒரு மனுஷன் பைத்தியத்தில் கடந்தால் எந்த நிலை அடைவானோ அந்த நிலையை இந்த மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னதுமே தெரிந்து கொள்கிறார்கள் இது ஏதோ தெய்வ குத்தமாக இருக்கும். உடனே அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வைத்தியத்தில், எங்க பிள்ளைகள் இந்த மாதிரி தான் பாபரி மசித் இதெல்லாம் ரகசியமான விடயங்கள் மறைத்து விட்டார்கள். எங்க பள்ளிவாசலை உடைப்பதற்காக வேண்டி அந்த ரெண்டு பேர்களும் தான் முன் வந்தார்கள். அப்படி என்றால் அதுதான் தெய்வ குத்தமாக இருக்கும். எனவே சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அதற்கு நீங்கள் பிரயாச்சித்தம் செய்தால் அதற்கு ஏதாவது பரிகாரத்தை நீங்கள் கண்டுகொள்ளலாம். சொன்னதுமே அந்த ரெண்டு வாலிபர்களை எடுத்துக்கொண்டு டில்லிக்கு வருகிறார்கள். டில்லியிலே வந்தால் அபுபக்கர் சித்திக்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளிவாசருடைய ஒரு தலைமை இமாம் அவரை போய் சந்திக்கிறார்கள். நடந்ததை எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த பள்ளிவாசலிலே மக்கள் வந்து, வெளியூர் மக்கள் வந்து தங்குவதற்கு ஒரு சாலை இருக்கிறது, ஒரு ஹோல் மாதிரி. அதிலே அந்த ரெண்டு வாலிபர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாண நிலை. அல்லாஹு அக்பர். மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை உடம்புல ஒரு ஒட்டு துண்ணி கூட வைக்க முடியாது. எப்படி நீங்கள் கீழாடையை படித்து கேவலப்படுத்தினீங்களோ, அல்லாஹ் கொடுத்த சோதனை, நீ கீழே தான் படிச்ச, அல்லாஹ் உடம்பையே அல்லாஹ் உலகத்துக்கே ஊருக்கே அல்லாஹ் காட்ட வைத்தான். இப்ப அவர்கள் சொல்லி அழுது பெற்றவர்கள் அல்லவா, அந்த பெற்றவர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கும்? சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அழுது கண்ணீரோடு அந்த ஆலிம்சா அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறாரு, உங்க மார்க்கத்துல நீங்க உங்க மத குருட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம், ஆனா எங்கட மார்க்கத்துல அப்படி கிடையாது. நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேடுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தரப்போதும் அப்படி சொன்னதுமே அப்ப அந்த ரெண்டு வாப்பாமார்கள் கேட்கிறாங்களா, நாங்க உங்க அல்லாட்ட கேட்டு உங்களோட அல்லாஹ் எங்களுக்கு தருவாரா அப்படி கேட்டார்களாம். அப்ப சொன்னாராம், நாங்க அல்லாவை நாங்கள் அழைக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம், அல்லாஹ் மிக பெரியவர் என்று சொல்லும் பொழுது அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உண்டாகட்டும், அவன் எப்படிப்பட்டவன், ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களை படைத்து போஷித்து பாதுகாக்கிறவன், ரப்புல் ஆலமீன். அதனால ரப்புல் முஸ்லிமீன் என்று சொல்வது கிடையாது, முஸ்லீம்களோட ரப்பு இல்ல, அல்லாஹ் வந்து உங்களுக்கும் ரப்பு தான், அதனால நீங்க கேளுங்கோ அப்படி சொன்னதுமே அந்த ரெண்டு வாப்பமார்களும் கை கால்களை கழுவிக்கொண்டு அவர்களுக்கு தெரிஞ்ச பாசையில அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு மரபு இருந்துச்சு, தலையில் ஏதாவது ஒன்றை சுத்தி கொண்டு வர வேண்டும். அதனால அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. இந்த இமாம் சாஹிப் வீட்டுல ரூம்ல உள்ள ரெண்டு தலப்பா, ஜும்மாவுக்கு பாவிக்கிற ரெண்டு தலப்பா அதை கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த ரெண்டு தகப்பன்மார்களும் தலையில் அதை சுத்தி கொண்டு என்ன செஞ்சார்கள், மஸ்ஜிதுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த ரெண்டு வாப்பாமார்களும் அல்லாவிடத்திலே என் பிள்ளைய சுகப்படுத்தித்தான் நாயனே அப்படின்னு கையேந்து கேட்கிறார்கள். அசருடைய நேரம் வருகிறது, தொழுகை நடக்குது. மக்கள் அந்த ரெண்டு பேரும் சவுத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பொழுது முடிந்த பிறகு அந்த மூமிங்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவரிடத்துல போயிட்டு இந்த ரெண்டு வாப்பாமார்கள் விஷயத்தை சொல்லி, எங்க பிள்ளைகள் இந்த நிலையில இருக்குது, எங்க பிள்ளைகளுக்கு சுகம் கேள்வி துவா செய்யுங்க சொன்ன உடனே அந்த மூமிங்கள் எல்லோரும் தொழுகைக்கு வந்தவர்கள் எல்லாம், யா அல்லாஹ் உன்னை அடியான் உன்னை நாடி வந்திருக்கிறான், நாடி வந்தவனை நீ கைவிட்டு விட மாட்டாய் ரப்பு. அதனால இந்த மனிதர்களுக்கு உன்னுடைய உதவியை வெளிப்படுத்தி இஸ்லாத்தின் புனிதத்துவத்தையே பாதுகாத்துடு நாயனே என்று அந்த மக்கள் எல்லோரும் துவா செய்தார்கள். துவா செய்து விட்டு வாப்பம்மா அந்த ரெண்டு பேருக்கும் என்ன செய்தார்கள், ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தவர்கள் எல்லாம் பள்ளியை வைச்சிட்டு வெளியே போய்விட்டார்கள். இந்த ரெண்டு வாப்பம்மார்கள் விரக்தியோடு கவலையோடு என்ன செய்கிறார்கள், பள்ளியிலிருந்து வெளியேறி அந்த சாலை அந்த ரூமை நோக்கி போகிறார்கள். சுபஹானல்லாஹ் அலீம். அந்த ரெண்டு வாலிபர்களும் அந்த ரூம்ல உள்ள ஜன்னலை திறந்து கொண்டு தன்னுடைய ரெண்டு வாப்பம்மார்கள் வாரத பார்த்து கொண்டு வேகமாக அந்த ரூமுடைய அந்த அறையுடைய கதவை திறந்து கொண்டு ஓடி வருகிறார்கள். அவர் அந்த ரெண்டு வாலிபர்களும் நிர்வாண கோலத்தில் ஓடி வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தார்கள் அந்த பிள்ளைகளை பிடிப்பதற்காக பின்னால் உரண்டு வருகிறார்கள். ஓடி வந்த அந்த ரெண்டு வாலிபர்களும் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். நின்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா, சுபஹான் அல்லாஹ் அலீம். அந்த தகப்பன்மாருடைய தலையிலே சுத்தப்பட்டிருந்ததை இந்த இமாம் சாஹிபுடைய தலப்பா அதை அப்படியே உருகி தலையில உள்ள அந்த தலப்பாக அப்படியே கிளட்டி தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ் அலீம். அந்த ரெண்டு வாலிபர்களும் தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். மறைத்துக் கொண்டதன் பின்னால் தான் அவர்களுக்கு சுய உணர்வு வருகிறது. சுய உணர்வு அப்பொழுதுதான் வருகிறது. வெட்கப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். சுபஹான் அல்லாஹ் அலீம். அந்த ரெண்டு வாப்பாமார்களும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். தன் கண் முன்னாலேயே தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைத்த ஷிஃபாவை பார்த்து ஓடோடி வருகிறார்கள். இமாம் அபூபக்கர் சித்திக் என்கிற சாஹிப் அவரிடத்திலே ஓடி வந்து சொல்கிறார்கள், உங்க அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை பலனாக்கி தந்து விட்டாரு, அதனால நாங்கள் புனிதமான தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இடத்திலே சஹாதத்து சொல்லி மாஷா அல்லாஹ் அந்த ரெண்டு குடும்பங்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். தழுவிய அதே அந்த இரண்டு நபர்களும் அந்த ரெண்டு அந்த வாலிபர்களுக்கும் இந்த இமாம் சாஹிப் அவர்களே பேர் வைக்கிறார். ஒன்று உமர், இரண்டாவது அம்மார். உமர் அவர்கள் எங்கு போனாலும் தன்னுடைய குடும்ப பெயரை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதனால உமர் சிங், இரண்டாவது அம்மார் சிங் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது. அந்த ரெண்டு வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் இரண்டாயிரத்தி நான் நினைக்கிறேன் 2011 அல்லது 2010 இந்த ஆண்டுகளிலே அவர்கள் ஹஜ்ஜிக்காக வந்தார்கள். அவர்களை நாம் அரஃபா முற்றவெளியிலே சந்தித்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மஸ்ஜிதை கேவலப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து இறுதியில் அல்லாஹ் அந்த ரெண்டு வாலிபர்களை கொண்டு அல்லாஹ் எப்படி வேலை வாங்குறான் தெரியுமா? அந்த ரெண்டு வாலிபர்களும் சபதம் செய்தார்கள், ஒரு மஸ்ஜிதை நாம் உடைத்ததற்காக வேண்டி இந்தியாவிலே 100 பள்ளிவாசல்களை கட்டுவோம் என்று சபதம் செய்தார்கள். மாஷா அல்லாஹ், இன்னும் அந்த பணி அந்த இந்திய மண்ணிலே நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் 100 பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படவில்லை. இப்பைக்கு 87 பள்ளிவாசல்கள் அந்த பிள்ளைகள் கட்டியிருப்பதாக அந்த அபுபக்கர் சித்திக் ஆலிம் சா அவர்கள் என்னோடு பேசும் பொழுது சொன்னார்கள். நல்லவர்களே, சீரவிகளே, அப்ப பாருங்க, இன்னும் அந்த பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபரி மஸ்ஜிதுடைய வரலாறிலே இவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் பொக்கிசம் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்லவர்களே, சீதவிகளே, ஒரு மஸ்ஜிதை நாம் எங்கள் சமூகம் இழந்தாலும் 100 மஸ்ஜிதை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். இது போலதான் இந்த மஸ்ஜிதை, இந்த மஸ்ஜிது ரஹ்மா என்கிற இந்த பள்ளிவாசலுடைய வரலாற்றை நீ எடுத்து பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் இந்த கொழும்பு நகரத்திலே, இந்த கொழும்பு மாவட்டத்திலே ஒரு கேந்திர ஸ்தலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மஸ்ஜிதை நமக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். இந்த மஸ்ஜிதை விஸ்தரிப்பு பண்ணுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுடைய பொறுப்பாளிகள், மஸ்ஜிதுடைய ஹாதிம்கள், ட்ரஸ்டி மாதிரி சொன்னதுக்கு அவங்க ஒரு பதவி அல்ல, நான் பள்ளிக்கு ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி அது பதவி அல்ல. அல்லாஹ் அது ஒரு உணர்வு, ட்ரஸ்டின்னு சொல்றது அது ஒரு உணர்வு. ஆனால் அல்லாஹ் என்னை கொண்டு இந்த மஸ்ஜிதுக்கு வேலை வாங்குகிறான் என்பதுதான் அதனுடைய பணிவாகும், அதனுடைய பெருமையாகும். எனவே அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதோடு இந்த மஹல்லாவிலே உள்ள நல்ல எண்ணம் கொண்ட தாரைகள், நல்ல கொண்ட உள்ளங்கள், அதே போல வாலிப சமூகம், இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய அந்த முயற்சியின் வெளிப்பாட்டினால் மாஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் காணி மஸ்ஜிதுக்காக வாங்கப்பட வேண்டும் என்று நல்ல உள்ளங்களிலே அந்த எண்ணம் தோன்றியது. அதை வாங்குவதற்காக முயற்சி செய்தார்கள். மாஷா அல்லாஹ் அந்த முயற்சியும் அல்லாஹ் நமக்கு பலனாக்கி தந்தான். சில பேர் விற்கிற பொருளுக்குரிய பணம் உடனடியா வரணும்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு வருஷம் எங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டு கூட அதிலே மாஷா அல்லாஹ் பாதி பகுதி இப்பொழுது வாங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மீதி பகுதிக்கு ஏறத்தாழ ஒரு 5 மாதங்கள் இன்னும் காலம் இருந்தாலும் அந்த மீதி பகுதியை வாங்கிக் கொள்ள ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய்கள் இந்த மஸ்ஜிதுக்கு தேவை என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டது. மஷா அல்லாஹ் அந்த 30 லட்சத்தையும் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாக்களை முடியும். ஏனென்றால் நம்மால்க்க ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கடுகு மாதிரி ஒரு டொட்டை வச்சு, ஒரு கடுகு மாதிரி ஒரு புள்ளிய வச்சு, அந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு A4 வெள்ளை பேப்பர்ல ஒரு கடுகு மாதிரி ஒரு புள்ளிய வச்சு நம்மகிட்ட காட்டுனா இதுல என்ன தெரியுது கேட்டா, நாங்க 100 பேர் இருந்தா 100 பேர் சொல்லுவோம், ஒரு கருப்பு புள்ளி ஒன்று தெரிகிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கருப்பு புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு A4 வெள்ளை பேப்பர் அளவுக்கு, வெள்ளை அந்த பேப்பர் அளவுக்கு ஒரு வெள்ளை நிறமும் தெரிகிறதே என்று நமக்கு தெரிவதில்லை இல்லையா? அந்த வெள்ளை நமக்கு தெரிவதில்லை, என்ன தெரிகிறது கேட்டா கருப்பு ஒன்று தெரிகிறது சொல்கிறோம். சின்ன ஒரு கருப்பு அது நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் மிகப்பெரிய ஒரு வெள்ளை ஒன்று இருப்பது நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. உலகத்தில் அப்படிதாங்க, நம்மிடத்தில் இல்லாததான் சொல்லுங்க சொன்னா நாங்களா பட்டியல் போட்டு சொல்லுவோம், கார் இல்ல, பங்களா இல்ல சொல்லுவோம், இருக்கிற சொல்லு சொன்ன உடனே யோசிப்போம் இல்லையா, என்னத்தை இருக்குது யோசிச்சு பார்த்து சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய நியமத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது என்ன தெரியுமா? நம்முடைய கை கால்களுடைய பலங்கள், மஸ்ஜிதை நோக்கி வருவது, பேசுவது, ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, நல்ல கர்மங்களுக்கு நம்மளால முயற்சிகள் செய்வது, அது பணத்தால் மாத்திரம்தான் என்பது கிடையாது. மூமிங்கள் எல்லாருடைய நல்லடியான் நம்முடைய வார்த்தையாலும் செய்யலாம், நம்முடைய வார்த்தையாலும் மக்களுக்கு அழகூட்டலாம், ஆசை ஊட்டலாம். அந்த அடிப்படையில் தான் உங்க பள்ளிவாசலுக்குரிய அந்த காணியை வாங்குவதற்காக வேண்டி சின்ன சின்ன துண்டுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு துண்டுக்கு 2600 ரூபாய், 2600 ரூபாய் ஒரு துண்டு. இந்த ஒரு துண்டுக்கு என்னால ஒரு பங்களிப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னால முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எங்க கையில பாவிக்கிற ஒரு சாதாரண ஒரு செல்லுலர் போனே ஒரு 5000 ரூபாய்க்கு மேல இருக்கலாம் இல்லையா? நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு செல்லுலர் போனே ஆக குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் இருக்கும், ஒரு 3000 ரூபாய் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு பங்கு இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு 2600 ரூபாய். இந்த 2600 ரூபாவை நான் என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் அதை ஒன்று ஒரு பங்குக்கு நாம் பங்களிப்பு செய்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது எப்ப தெரியும் தெரியுமாங்க? எங்க மண்ணறையில தெரியும், எங்க கபூர்ல தெரியும், நாளை மஹ்ஷர்ல தெரியும், சொர்க்கத்தில் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி தெரியுமா, ஒரு புறா கூடு, ஒரு புறா அது வாழ்றதுக்கு ஒரு கூடு கட்டணும், எப்படி கட்டணும்? கொங்கி போட்டா புறா கூடு கட்டுறது சொல்லுங்க பார்க்கலாம். புறா கூடு எப்படி கட்டுவீங்க? 2 கொள்ளிக்கம்ப கொண்டு வந்து உடைச்சி சென்னையில் இருக்கக்கூடிய சில்லாடைன்னு சொல்லுவார்கள், சில்லாடைன்னு சொல்லி அதை கொஞ்சம் வச்சு, இல்லைன்னு சொன்னா வைக்கோல், அதை கொஞ்சம் வச்சு விட்டா ஒரு புறா கூடு கட்டலாம். இதெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு 100 ரூபாய் கூட வராது செலவு. 2 கொள்ளிக்கம்பையையும் ஒரு ஒரு சில்லாடை அல்லது வைக்கோல் கோர்வை வச்சு விட்டால் ஒரு புறா கூட செஞ்சு விடலாம். இந்த புறா கூட அளவுக்கு தான் ஒரு மனிதனுக்கு மசூதிக்கு உதவி செய்ய தன்னால் முடியுமாக இருந்தாலும் அவடு உதவி செஞ்சாலும் அல்லாஹ் நாளை கியாமத்தினாலே அவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்று சொன்னார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி மாத்திர நான் முடித்துக் கொள்கிறேன். நாங்க கொழும்பு நகரத்தில் இல்லை, நாங்க எங்க ஊர் புத்தளம். எங்க ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, தக்குவா பள்ளிவாசல் இருக்கு புத்தளத்துல, நீ வந்து பார்க்கலாம். அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தது. அந்த பள்ளிவாசல் இந்த மாதிரிதான் போதாது, அதை திருத்தி செய்யணும் என்பதற்காக வேண்டி. அதனால இறுதியாக இந்த பள்ளிவாசல் எப்படி இருந்தது என்பதை உடைச்சிட்டா அந்த பள்ளிவாசலை பத்தி தெரியாம பேசிடும் என்பதற்காக வேண்டி இறுதியாக இந்த பள்ளிவாசல் எப்படி இருந்தது என்பதை ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி செய்து இறுதி இசாவுக்கு பிறகு அன்றைய நாளில் பெண்கள் வந்து மஸ்ஜிதை பார்த்து விட்டு போங்கோ, நாளைக்கு நாங்க பள்ளிவாசல் உடைத்து இந்த இடத்துல நிர்மாணம் வேற ஒன்று செய்ய போகிறோம் சொன்ன உடனே வரக்கூடிய மக்கள் ஆசை ஆர்வத்தோடு வருவார்கள். அதனால அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நாம் என்ன செய்தோம், ஒரு சின்னொரு எளிமையான நிலையில ஒரு பெட்டியை நாம் வைத்தோம். ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் வந்தவர்கள் ஏதாவது செய்து விட்டு போங்கள் என்று சொல்லி. மஷா அல்லாஹ், மீன்குட்டிக்கு நீயே சொல்லி தேவையில்லை, முஸ்லீம்களான நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நாம சாதாரணமானவர்கள் அல்ல, யாருடைய பொருளுக்கும் ஆசை வைக்காதவர்கள் இல்லையா? நாம யாருடைய பொருளுக்கும் ஆசை வைக்காதவர்கள். நான் இப்படி சொல்லும்போதுதான் சொல்லுகிறேன், நோம்பு காலத்துல, நோம்பு கொஞ்சம் முந்தி கொழும்பு கொஞ்சம் வெளியில நான் ஒரு பயணம் போனோம். அன்றாதபுரத்துக்கு போற நேரத்தில் இடவெளியில வச்சு என்னுடைய நண்பர் அழைத்து போன என்னுடைய நண்பர் சொன்னார், ஹசரத் நல்ல மாங்காய் இருக்குது கொஞ்சம் வாங்கி கொண்டு போவோமான்னு கேட்டாரு. நிறுத்துமோடு சொன்னோம். நிறுத்தின உடனே ஒரு வயசான ஆச்சிமான் இருந்தாங்க, சின்ன சின்ன பிளாஸ்டிக் கோப்பையில மாங்காய்கள் வச்சிருக்கிறாங்க, ஒரு மாங்காய் எவ்வளவு கேட்டா விலைய சொன்னாங்க. நாங்க சொன்ன இந்த வட்டியில உள்ள எல்லா மாங்காயும் வாங்குறோம், இந்த போட்டுறதுக்கு நம்ம கையில ஒண்ணும் இல்ல, ஏதாவது பேக் இருந்தா எடுத்துட்டு வாங்க சொன்னா உள்ள போயிட்டு ஒரு அரிசி ஒரு பேக் கொண்டு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க தான் எண்ணி அந்த மாங்காயெல்லாம் பேக்ல போட்டுட்டு நாங்க சொன்ன ஆச்சி மாட்டை இத்தனை மாங்காய் இருந்துச்சு அம்மா சொன்ன உடனே இவ்வளவு விலை வருகிறது சொன்ன உடனே அந்த தாய்க்கு ஒண்ணுமே சொல்லல, சொல்ல மாய் வாங்கி கொண்டாங்க. நான் அந்த ஆச்சி மாட்டை கேட்ட, நாங்க மாங்காய கணக்க குறைச்சி சொல்லியிருந்தா, மாங்காயில கணக்க 200 ரூபாய் மாங்காய் 100 ரூபாய்தான் 100 ரூபாய்தான் 100 மாங்காய்தான் இருந்துச்சு சொன்னா நீங்க 100 தானே ஏத்துக்கொள்ளணும் அம்மா. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் விற்பனை செய்யும் பொழுது கொஞ்சம் நிதானமா பார்த்து விற்பனை செய்யுங்கம்மா அப்படி சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த ஆச்சிமா சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் அப்பா முஸ்லீம்களான நீங்க யாருக்கு வஞ்சனை செய்யற கூட்டம் இல்ல. சுபஹானல்லாஹ், அவங்க சொன்னாங்க முஸ்லீம்கள் யாருக்கு ஏமாத்துற கூட்டம் அல்ல, முஸ்லீம்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவங்க, எங்களுக்கு தெரியும். உங்களை பாருங்க, நீங்க எல்லாம் தொப்பி போட்டு ஜுபா போட்டு இருக்கிறீங்க, உங்களோட அருமையும் பெருமையும் உங்களுக்கு தெரியாம தான் கத்தி கொண்டிருக்கலாம் அப்படி சொல்லி அவ இந்த மதகுருவை போட்டு அவ என்ன செய்யறான், இந்த சார பாம்ப போட்டு அவன் செய்யறான், அவ கத்துறா கத்திட்டு அவ சொல்றா முஸ்லீம்கள் யாருக்கும் அவங்க சதி செய்யற கூட்டம் அல்ல அப்படி சொன்ன பொழுது நான் ரொம்ப சந்தோஷம் பட்டேன். நான் என்னுடைய நண்பரை பார்த்து சொன்னேன், எங்கட சமூகம் சின்ன சின்ன விஷயத்துல சரியாத்தான் நடக்கிறாங்க, ஆனா பெரிய பெரிய லம்பா வரப்போச்சுல தான் அதை புழுங்கிடுறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பெருசா பெருசா வரும்பொழுதுதான் நம்ம சுனாமியில கட்டது சரியா கொடுக்கலையா, வெள்ளத்துல கிடைச்சது இன்னும் சரியா கொடுக்கலையா, இப்படி எல்லாம் நாம கேள்விப்படுகிறோம். அல்லாஹு ஆலம், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே நல்லவர்களே சீரவிகளை, அப்ப எங்கட பள்ளிவாசல் நாங்க அதை உஸ்தரி பண்ண போகிறோம், தாய்மார்களை நீங்க ராவ் வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம், அதுல ஒரு பொட்டி வச்சிருந்தோம். வந்துட்டு போனவங்க எல்லாம் உங்களுக்கு கையில உள்ளதெல்லாம் என்ன போட்டுட்டு போயிட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலை எளிமையான பொட்டத்துல பொட்டிய தீ தூக்கி பாக்குறோம், பாரமே இல்ல. சரியா, பாரமா இருந்தா சந்தோஷம் இல்லையா, பாரமா இருந்தா சந்தோஷம், பாரம் இல்லாட்டி முகத்துல சந்தோஷம் வருமாங்க இல்ல. நம்ம ஆட்கள் இந்த காலத்துல கூட வீட்டுக்கு போனா என்ன குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்களா கேட்டோன்னே டீ குடுங்கன்னு சொன்ன உடனே அவர் கேட்பாரு, சீனி போடவா வானமா கேட்டோடனே சீனி போடுங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்கார முகமெல்லாம் சுருங்கிடும், சீனி போடாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த மூட்டு அந்த மூஞ்செல்லாம் இப்படி வளருது, எனக்கும் சுகர் இருக்கு சொல்லி அதுக்கும் பெருமையும் பட்டுத்துக் கொள்றது. சரியா, இப்படி எல்லாம் இருக்கிற ஹாலாத்துகள் நாங்க பாக்குறோம். சரி, அப்போ அந்த பெட்டியை தூக்கி பார்த்தோம், பாரமே இல்ல. அப்ப என்னோட மனசே சொல்லுது, இரவு பூரா விழிச்சிருந்து அர்த்தமே இல்லாம பேசிட்டே சொல்லி பெட்டியை உடச்சி பார்த்தோம். சுபஹானல்லாஹி அலீம், அதுக்குள்ள எத்தனை கம்ம, எத்தனை இந்த காதுல போடுவாங்க காது தோடா தோடு, அதே போல மோதிரம், இதே போல நகை மாலைகள், கழுத்துல உள்ள செயின், கும்மத்துகள், தோடுகள், இதெல்லாம் வந்த தாய்மார்கள் ஆசையில ஆர்வத்துல தன்னுடைய கையில காதுல உள்ளவைகளை எல்லாம் கிரட்டி அந்த பெட்டியில் பெற்று விட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாருங்க, நாங்க பள்ளிவாசலுக்காக வேண்டி முதலாவது சிமிண்டி வாங்கணும் அப்படி ஆசையில இருக்கும் பொழுது ஒரு வயசான ஒரு அம்மா ஒன்று வந்தாங்க காலையில் லுஹாவுடைய நேரத்துல, எங்கன கையில தான் 66,000 ரூபாய் 66,000 ரூபாய் பணத்தை தந்து, பாப்பா என்னுடைய ஜனாதாவுக்காக வேண்டி இதை நான் சேர்த்து வைத்தேன், அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டப்படுவதாக இருந்தால் என்னுடைய ஜனாதா இந்த பள்ளிவாசல வைத்து தொலைவிக்கப்படட்டும், அதை நான் பெருமைப்படுகிறேன், என்னதால என்னுடைய ஜனாதாவை பொது நிதியிலிருந்து என்னைக்குரிய கடமைகள் செஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனாதா இந்த மஸ்ஜிதை வைத்து தொலைவிக்கப்படணும் அப்பா, அந்த ஆசையில இந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கோடு சொன்னாங்க. அப்ப அல்லாவுடைய நல்லடியார்கள இப்படியெல்லாம் மனப்பக்குவம் உள்ள மக்கள் இன்று நிறைய இருக்கிறார்கள். நாங்களும் சலித்தவர்கள் அல்ல, நம்ம இன்னொரு மறதியாளர்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தித்தான் மசா அல்லா நம்மளால முடியும். எனவே இந்த 30 லட்சத்தை அல்லாவுடைய கிருப்பையினால 30 லட்சத்தை நம்மளால ஒரு நாள்ல கூட என்னால நாங்க திரட்ட முடியும், நம்மளால முடியும். எனவே நல்லவர்களே, வந்திருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களுக்கு நான் தொட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நம்மளால முடியுமா, நம்மளால இந்த கணியை வாங்குவதற்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ முடிவு செய்வோம். அத்தோடு நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மக்களிடத்தில் போய் சொல்லி அதை பிரஸ்தாபம் செய்து அதனால முடியுமா மாஸ்டர் அல்லாஹ் அதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக, அல்லாஹ் உங்களோட பொருளாதாரங்களை வளர்ச்சி வரக்கத்தை ஏற்படுத்துவானாக. வெகு சீக்கிரமாக இந்த காணிகள்லாம் வாங்கப்பட்டு அழகான தோட்டத்தில் இந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் நிர்மாணம் நமக்கு பாக்கியமாக தந்து அதிலேயும் யா அல்லாஹ் தொழுது உனக்கு ருகு சுஜூது செய்து அதிலேயும் மக்களுக்கு பிரசங்கம் செய்து யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லவர்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதோடு தொடர்புள்ள கூட்டங்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே, நன்மையான கர்மங்களுக்கு எங்களை கொண்டு வேலை வாங்கு யா அல்லாஹ், பாவங்களுக்கு நாங்கள் துணை போய் விடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்குரிய காணியை வாங்குவதற்காக வேண்டி ஆரம்ப நேரத்திலிருந்து இதுகால வரைக்கும் இது நேரம் வரைக்கும் யார் யார் தன்னுடைய பணங்களால், தன்னுடைய சொத்துக்களால், தன்னுடைய ஆற்றல்களால், தன்னுடைய வார்த்தைகளால் உபகாரம் செய்தாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் எல்லா நியமத்துகளை தௌலத்துகளை வாரி வழங்கிட ரஹ்மானே. பாதி வேலையை நீதான் எங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தாய் ரஹ்மானே. இன்னும் மீதி இருக்கக்கூடிய இந்த வேலையை நீதான் எங்களுக்கு பூர்த்தி செய்து தரணும் யா ரப்பு. யாழ்லா நாம் கேட்காமலேயே எவ்வளவு நியமத்துகளை நீ எங்களுக்கு தந்தாய். நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா ரப்பு, யாழ்லா இந்த வேலையும் எங்களுக்கு செய்து முடிச்சு தந்துடு ரஹ்மானே. அதற்கு நல்ல உள்ளங்களை நமக்கு சாட்டிடு ரஹ்மானே. வெகு சீக்கிரமா 5 மாதங்கள் எங்களுக்கு காலம் இருந்தாலும் 1 மாதத்துக்குள்ளேயே இந்த தொகையை நாம் திரட்டி ரப்பே ரஹ்மானே அந்த அழகான தோட்டத்திலே இந்த மஸ்ஜிதை காட்சிப்படுத்துவதற்கு எங்களை கொண்டு நீ வேலை வாங்கிடு ரஹ்மானே. பூவோடு நாரும் சேர்ந்தால், பூவோடு நாரும் சேர்ந்தால் நாருக்கு வாசனை என்பது போல நாங்களும் இதுல ஒரு பேச்சத்துக்காக வேண்டி சரி யாழ் ஒரு பங்களிப்பை செய்து இதிலே யாழ்ல நாங்கள் நாமும் இதிலே இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு உதவி செய்தவர்கள் என்கிற கூட்டத்திலே எங்களையும் சேர்த்துக்கோ ரஹ்மானே. இதிலே எந்த பதவி வேண்டாம் யாழ்லா, எந்த பாராட்டும் வேண்டாம் யாழ்லா, எந்த புகழும் வேண்டாம் யாரப்பு. இது உனக்காக செய்கின்ற முயற்சி யாரப்பு. நம்மளால இவ்வளவுதான் முடியும் ரஹ்மானே. ஒரு புறா கூட்டு அளவுக்கு உபகாரம் செய்தாலும் அவருக்கும் நாளை கியாமத்தில சொர்க்கத்தின் நீ மாளிகை கட்ட இருக்கிறாய் ரஹ்மானே. இந்த ஏழைகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தது ரஹ்மானே. வாஹிரு தவானா அனில்.